വിസിഡി നമ്പർ 37,
വിസിഡി നമ്പർ 37, കാസറ്റ് നമ്പർ 474, ടി പി ഗുഡം, ആന്ധ്രപ്രദേശം, മുരളി, 13/4/1998. വിളക്കമളിത്ത് നാൾ 20/11/2000.
நேற்று வாணி நடந்து கொண்டிருந்தது 13/4/1998 காலை வகுப்பு. ரெக்கார்டு போடப்பட்டது. போலேநாத்தைக்கு நிகரானவர் வேறு எவரும் இல்லை. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், நமக்கு கற்பிக்கக்கூடியவர் தந்தை அல்லது தாய் தந்தை ஆவார். எந்த மனித குருவும் நமக்கு கற்பிக்கக்கூடியவர் அல்ல. குழந்தைகள் இந்த குஷியில் இருக்க வேண்டும்.
குழந்தைகள் தந்தைக்கு முன்னால் எதிரில் இருப்பார்கள் அல்லவா?
முகத்தை திருப்பிக் கொண்டு இருக்க மாட்டார்கள் இல்லையா? எனவே எதிரில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குஷியாக இருக்க வேண்டும். நாம் இப்போது அப்பாவுடையவர் ஆகிவிட்டோம் என்று.
எல்லைக்குட்பட்ட தந்தை 84 ஜென்மங்களில் கிடைத்தார்.
எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எவ்வளவு பிராப்தி நமக்கு கிடைக்கிறதோ அவ்வளவு பயன் எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து கிடைப்பதில்லை. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையும் இரண்டு பேர் உள்ளனர். ஒருவர் பிந்து பிந்து ஆத்மாக்களின் தந்தை, சுப்ரீம் சோல் ஜோதிர் பிந்து தந்தை, பரம்பிதா பரமாத்மா சிவன். மற்றொருவர் மனித சிருஷ்டியின் தந்தை ஆவார். பிரஜாபிதா என்றாலும் சரி, ராமர், ஆடம், ஆதம், சங்கர் என்றாலும் சரி, அநேக பெயர்கள் உள்ளன. இப்படி அநேக பெயரும் அப்போதே ஏற்படுகிறது. எப்போது மனித சிருஷ்டியின் எல்லைக்கு அப்பாற்பட்ட அந்த தந்தைக்குள் சுப்ரீம் தந்தை பிரவேசிக்கிறாரோ அப்போது. இப்போது நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையுடையவராக ஆகியுள்ளோம். குழந்தைகள் உறுதிமொழியும் எடுக்கிறார்கள், பாபா இப்போது நாங்கள் உங்களுடையவர்கள் தான் என்று. இப்போது நாங்கள் ஈஸ்வரருடையவராகிவிட்டோம். இப்போது நாங்கள் அசுரர்களுடைய தொடர்பில் இல்லை. எங்களின் புத்தியின் ஈடுபாடு உங்களோடு இணைந்து விட்டது. நாங்கள் அசுர வழிப்படி நடப்பதில்லை. இப்போது நாங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடப்போம். அசுர வழி என்று எதற்கு கூறப்படுகிறது? ஸ்ரீமத் படி நடக்காது, விபரீதமான காரியம் செய்கிறார்கள், அது அசுர கர்மம். ஒன்று ஈஸ்வரிய கர்மம், இன்னொன்று அசுர கர்மம்.
ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை எப்போது யார் ஸ்தாபனை செய்தார்கள் என யாருக்கும் தெரியாது.
மற்ற அனைத்து தர்மத்தினரும் தனது தர்மங்களை பற்றி தெரிந்து கொண்டுள்ளனர். எப்போது உருவாக்கப்பட்டது? இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு பரம்பிதா பரமாத்ம தந்தை சிவன் வந்து ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். எவர் எந்த தர்மத்தை ஒப்புக்கொள்ளக்கூடியவரோ அவர் அந்த தர்மத்தை சேர்ந்தவர்களை பூஜிக்கின்றனர். தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்கள் தேவதைகளை பூஜிப்பார்கள். கிறித்தவர்கள் கிறிஸ்துவை ஒப்புக்கொள்வார்கள். புத்த தர்மத்தினர் புத்தரை ஒப்புக்கொள்வர். சீக்கியர்கள் குருநானக்கை ஒப்புக்கொள்வர். முஸ்லிம் தர்மத்தினர் முகமதுவை ஒப்புக்கொள்வார்கள். எவர் எந்த தர்மத்தை சேர்ந்தவரோ அவர் தனது தர்ம பிதாவை ஒப்புக்கொள்கின்றனர். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த பக்காவானவர்கள். மற்ற அனைத்து தர்மத்தினரும் தனது தர்ம பிதாக்களை பற்றி தெரிந்து கொண்டுள்ளனர். நீங்கள் 84 ஜென்மம் எடுக்க எடுக்க அனைத்தையும் மறந்துவிட்டீர்கள். அநேக ஜென்மங்களாக சுக துக்கத்தை அனுபவித்து அனுபவித்து ஆத்மா தமு பிரதானமாகிவிட்டது. பிற தர்மங்கள் இப்போது புதிதாக வந்துள்ளவை. 2500 வருடங்களுக்கு உள்ளாக அனைத்து தர்மங்களும் வந்தன. பிற தர்மங்கள் விதர்மிகள் அனைத்தும் 2500 வருடங்களுக்கு உள்ளாக வந்தவையே. அந்த 2500 வருடங்களுக்கு முன்பாக உங்களின் தேவி தேவத சனாதன தர்மம் இருந்தது. அப்போது ராமர் கிருஷ்ணரின் உலகம் இருந்தது. சத்தியுக திரேதாவில் சனாதன தேவி தேவதா தர்மத்தின் சுத்த ராஜ்யம் என்பது இருந்தது. வருடங்கள் தேவதையின் ராஜ்யமும் 2500 வருடங்கள் அசுரர்களின் ராஜ்யமும் நடக்கிறது. துவாபர கலியுகத்தில் நீங்கள் உங்களின் தர்மம் மற்றும் தர்ம பிதாவை மறந்துவிட்டீர்கள். எப்போது இந்த தர்மம் உருவானது இதையும் மறந்துவிட்டீர்கள். சன்னியாசிகள் கூறுவார்கள், எங்களின் தர்மத்தை சங்கராச்சாரியர் உருவாக்கினார் என. அவர்களும் தெரிந்துள்ளனர். சங்கராச்சாரியரின் மூலம் சன்னியாச தர்மம் ஸ்தாபனை ஆனது என்று தெரிந்துள்ளனர். தேவி தேவதைகளின் தர்மம் இப்போது இல்லை. தர்மமே இல்லை, தேவி தேவதைகளாக எவருமே இல்லை. அனைவரும் அசுர தர்மத்தினுடைய பிரபாவத்தில் வந்து மதம் மாறிவிட்டனர். இந்துக்கள் தான் வேறு வேறு தர்மங்களில் மதம் மாறியுள்ளனர். பிற தர்மத்தை சேர்ந்தவர்கள் எவரும் இந்து தர்மத்தில் மதம் மாறுவதில்லை. லட்சுமி நாராயணர் ஆகியவர்களை பற்றி எவருக்குமே தெரிவதில்லை. இவர்கள் எப்போது இருந்தார்கள் தந்தையும் தெரிந்து கொள்ளவில்லை. எனவே முகத்தை திருப்பிக் கொண்டனர். இதுவும் ராமாவில் பதிந்துள்ளது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை வந்து நமக்கு ராஜயோகத்தை சத்தியோகத்திற்காக கற்பித்துக் கொண்டுள்ளார். சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்வதற்காக, சத்தியமான யுகத்தை சத்தியோகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக இப்போது தந்தை வந்து நமக்கு ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டுள்ளார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் வைகுண்டத்திற்கு எஜமானராக ஆக வேண்டும். கிருஷ்ணரின் உலகத்தில் போக வேண்டும். இது கன்சர்னுடைய வீடாகும்.
கன்சர்
கம்சன் மற்றும் கிருஷ்ணர் இருவரும் ஒன்றாக இருக்க முடியாது. எப்போது இந்த ஆத்மாக்கள் ஒன்று சேருகின்றனவோ அப்போது யுத்தம் ஏற்படுகிறது. மகாபாரமான மகாபாரத உள்நாட்டு போர் கிரக யுத்தம் என்பது நடக்கிறது. எனவே கிருஷ்ணர் மற்றும் கம்சன் இணைந்து இருக்க முடியாது. எப்படி இரவும் பகலும் ஒன்றாக இருக்க முடியாதோ
அதுபோல
இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பெருமிதம் இருக்க வேண்டும். இப்போது நமக்கு தாய் தந்தையான பரமாத்மா சகஜ ராஜயோகத்தை கற்பிக்கிறார். நமக்கு எந்த மனித குருமும் கற்பிக்கவில்லை. தந்தை கூறுகிறார், நான் பரந்தாமத்திலிருந்து வந்துள்ளேன். பழைய இந்த ராவண உலகத்தில் பழைய சரீரத்தில் வந்துள்ளேன். பரந்தாமமும் இந்த சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களுக்கும் அப்பாற்பட்டு தூரத்தில் உள்ளது. சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களுக்கு அப்பால் ஐந்து தத்துவங்கள் உள்ளன. அதன் மூலம் இந்த சரீரம் உருவாக்கியுள்ளது. பரம்தாமமோ இந்த ஐந்து தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டு உள்ளது. அது ஆறாம் தனிப்பட்ட தத்துவமாகும், பிரம்மலோகம். தந்தை கூறுகிறார், நாம் பரந்தாமத்திலிருந்து வந்துள்ளேன் என்று. சகோதரர் கூறுகிறார், பரந்தாமத்திலிருந்து வரவில்லை என்று கூறினீர்கள். ஆனால் பாபா கூறுகிறார், பரந்தாமத்திலிருந்து வரவில்லை எனவில்லை, பரந்தாமத்திலிருந்து வருகிறேன் என்று கூறினார். நான் பரந்தாமத்திலிருந்து வந்துள்ளேன். குழந்தைகளாகிய நீங்களும் பரந்தாமத்திலிருந்து தான் வந்துள்ளீர்கள். ஒருவேளை பரந்தாமத்திலிருந்து வரவில்லை என்றால் இந்த சிருஷ்டியின் மக்கள் தொகை பெருகாது. ஒவ்வொரு ஜென்மத்திலும் மனிதர்களின் எண்ணிக்கை மிகுந்து கொண்டே போகிறது. புழு பூச்சி பறவைகள் விலங்குகள் இவைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டுதான் போகிறது. ஒருவேளை முதலிலிருந்தே இந்த ஆத்மாக்கள் அனைத்தும் இதே உலகத்தில் இருந்திருந்தால் முதலிலிருந்தே எண்ணிக்கை அதிகமாகி இருக்கும். இதிலிருந்து நிரூபணமாகிறது, இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டு வேறொரு உலகமும் உள்ளது. அங்கு ஆத்மாக்கள் மட்டுமே உள்ளன. கிறித்தவர்கள் அதை சுப்ரீம் அபோர்ட், ஆத்மலோகம் என்கின்றனர். முஸ்லிம்கள் கூறுகின்றனர், குதா அர்சில் உள்ளார், ஏழாம் வானத்தில் உள்ளார் என்கின்றனர். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த காரியம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாமும் நமது தந்தையும் எந்த லோகத்திலிருந்து வந்துள்ளோமோ அதே லோகத்தில் மறுபடியும் திரும்பி போக வேண்டும். இந்த உலகத்தில் எப்போது புது உலகம் உருவாகுமோ அப்போது முதன் முதலில் நாம் தான் வருவோம்.
முழுமையான 84 ஜென்ம சக்கரம் என்பதை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களாகிய நாம் தான் சுற்றுகிறோம்.
பிற தர்மத்தினர் அனைவரும் குறைந்த ஜென்மம் எடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஆல் ரவுண்ட் பார்ட் என்பதை முழுமையான பங்கு என்பதை வகிப்பதில்லை. இப்போது நமக்கு பரம்பிதா பரமாத்மா சகஜ ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டுள்ளார் என குழந்தைகளாகிய உங்களுக்கு பெருமிதம் இருக்க வேண்டும். எந்த மனித குருவும் நமக்கு கற்பிக்கவில்லை. இப்ராஹிம், புத்தர், கிரைஸ்ட், குருநானக், விவேகானந்தர் அவர்கள் கற்பிக்கவில்லை. அவர்கள் வந்த பிறகு இந்த உலகம் கீழேதான் விழுந்து கொண்டு போனது. தந்தை கூறுகிறார், நான் பரந்தாமத்திலிருந்து வந்துள்ளேன். பழைய இந்த ராவண உலகத்தில் வந்துள்ளேன். பழைய இந்த சரீரத்தில் வந்துள்ளேன். பழைய இந்த உலகத்தை புது உலகமாக்குவதற்காக வந்துள்ளேன். பழைய சரீரத்தை மாற்றியமைத்து புதிய சரீரமாக ஆக்கிவிடுகிறேன். எப்படியே மனிதர்கள் மூதாதையருக்காக படையலிடுகிறார்கள், அப்போது அந்த ஆத்மா மற்றவர்களின் பழைய சரீரத்தில் வந்து விடுகிறது அல்லவா? அந்த ஆத்மாக்களுக்காக அது பழைய உலகம் என்று கூற மாட்டோம். பழைய சரீரத்தில் வந்துள்ளது என்றே கூறலாம். பிறகு அந்த ஆத்மாக்களுக்கு உணவு பரிமாறுகிறார்கள், கவனிக்கிறார்கள். இந்த பண்பாடு என்பது பாரதத்தில் தான் நடக்கிறது. இது பாவனையாகிறது. கூறுகிறார்கள், எனது கணவரனுடைய ஆத்மா பிராமணனில் வந்துள்ளது என்று. அந்த பாவனை வைக்கிறார்கள் அல்லவா? தனது பதியினுடைய பெயர் ரூபத்தை நினைவு செய்கிறார்கள். இங்கும் எந்த குழந்தைகளுக்கு அந்த பாவனை இருக்குமோ, ஸ்ரத்தை விஸ்வாசம் என்பது இருக்குமோ, கீதையிலும் கூட கூறப்பட்டுள்ளது, ஸ்ரத்தை பாவனை உடையவன்தான் ஈஸ்வரிய ஞானத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஸ்ரத்தை விஸ்வாசம் இருக்கக்கூடிய பாவனை இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் பரம்பிதா பரமாத்மாவினுடைய உண்மையான ரூபத்தை தெரிந்து கொண்டு நினைவு செய்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நாம் தான் இதை ஏற்றுக்கொள்கிறோம். இது இங்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கமாகும். சத்தியுகத்தில் இவை எதுவும் இருப்பதில்லை. வீணான செலவு செய்வது, இங்கு அங்கு அடிபடுவது, இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயமாகும். பாவனை வைக்கிறார்கள், அதற்கான அற்பகால சுகம் என்பதும் தந்தையிடமிருந்தே கிடைக்கிறது. பக்தி மார்க்கத்திலும் சுகம் கிடைக்கிறது, சாட்சாத்காரம் கிடைக்கிறது. அந்த சாட்சாத்காரத்தையும் பகவான் தான் சேவிக்கிறார். ஆனால் பக்தி மார்க்கத்தின் சாட்சாத்காரத்துக்கான பலன் என்பது அற்ப காலத்திற்கானது. இப்போது சதா காலத்திற்காக 84 ஜென்மத்திற்கான பிராப்தி என்பதை உருவாக்குவதற்காக பரமாத்மா தந்தை வந்துள்ளார். தந்தை ஒருபோதும் துக்கம் கொடுப்பதில்லை. மனிதர்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தால் கூறிவிட்டார்கள், சுகம் துக்கம் அனைத்தும் பரமாத்மா தான் கொடுக்கிறார் என்று. தந்தை புரிய வைக்கிறார், குழந்தைகளே, இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. நான் வந்து சிருஷ்டியை சுகமானதாக மாற்றுகிறேன். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் எப்போது ரஜோ பிரதானம் தமோ பிரதானம் ஆகிறீர்களோ அப்போது இந்த சிருஷ்டியை துக்கமுடையவதாக ஆக்கிவிடுகிறீர்கள். எவர் தேவி தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்களே வந்து பிராமணர்கள் ஆவார்கள். இவர்கள் நமது குலத்தை சேர்ந்தவர்களா அல்லது இல்லையா என்பது தெரிந்து விடுகிறது. நமது குலத்தை சேர்ந்தவர்கள் எனில் தேவதை குலத்தை சேர்ந்தவர்கள் எனில் அவர்களுக்கு புதிதாக ஒன்றும் தோன்றாது. உடனடியாக அவர்கள் புத்தியில் தோன்றும், புத்தியில் பதியும் இந்த விஷயம் சத்தியம் என்று தெரிந்து விடுகிறது. எவர்கள் நிறை பக்தி செய்துள்ளார்கள் என்பதும் தெரிந்து விடுகிறது. மிகவும் நன்றாக படித்தால் நல்ல பதவி அடைகிறார்கள். எவர் மிகவும் நன்றாக பக்தி செய்துள்ளனரோ அவர்களுக்காக தந்தை கூறுகிறார், நான் பக்தியின் பலனை கொடுப்பதற்காக வந்துள்ளேன். பக்தியில் மிகவும் அதிக துக்கத்தை அனுபவித்தீர்கள்.
நிறைய தீர்த்த ஸ்தலங்கள், சத்திரங்கள், கோவில்களில் அடிபட்டீர்கள்.
எவ்வளவு அலைந்து தெரிய வேண்டியதாக உள்ளது. இப்போது நான் உங்களை அனைத்து துக்கத்திலிருந்தும் தூரம் செய்து விடுகின்றேன். இப்போது சத்தியுகம், திரேதாயுகம் இரண்டு யுகங்களில் உங்களுக்கு கோவில், மசூதி, சர்ச், குருத்வாரம் என அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவேளை இப்போது ஸ்ரீமத் படி நடந்து கொண்டால் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இருக்காது. சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான தந்தையின் வழியை நீங்கள் பிடித்துக் கொண்டீர்கள் எனில் பல பிறவிகளுக்கு உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும். தந்தை ஒருபோதும் தவறான வழியை கொடுக்க மாட்டார். எதிரில் வந்து ஸ்ரீமத் கொடுக்கிறார். எதிரில் என்றால் முன்னால் அமர்ந்து முன்னால் வந்து கூறுகிறார். ராவணன் தனிப்பட்ட ஒரு பொருள், மனிதன் ஏதாவது ரூபத்தில் உட்கார்ந்து வழி கூறுகிறான் என்று கூற முடியாது. இவை அனைத்தும் டிராமாவில் பதிந்துள்ளது. மாயையின் காரணமாக மனிதர்கள் முற்றிலும் பத்தித்தமாகி விடுகின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், நாங்கள் தேவதையாவோம். பாதி கல்பத்திற்கு பிறகு மறுபடியும் பதித்தவாக ஆரம்பிப்போம். பாதி கல்பம் பாவனமான தூய்மையான தேவதைகள் சத்தியுக த்ரேதா யுகத்தில், துவாபர கலியுகம் பாதி கல்பத்தில் அசுர மனிதர்கள் இருப்பார்கள். அங்கிருந்து வேறு வேறு தர்மத்தினர் வருவது தொடங்குகிறது. இந்த பாபாவும் வயதானவராக இருந்தார், அனுபவசாலியாக இருந்தார், சாது சன்னியாசிகள் அனைவரையும் பார்த்திருந்தார், சாஸ்திரத்தையும் படித்திருந்தார். தந்தை அவசியம் அனுபவசாலி ரதம் உடலில் வருகிறார். இந்த ஒரு ரதத்தை மட்டுமே ஏன் பகவான் எடுக்கிறார்? அதற்கும் ஏதாவது வரலாறு இருக்கும். வேறு ரதத்தை ஏன் எடுக்கவில்லை?
அர்ஹாத் பாக்கிசாலி வெற்றதாய்.
பகீரதன் என்றால் பாக்கியசாலி, ரதம் என்று கூறப்படுகிறது.
பாக்கியசாலி ரத் வோ ஹே ஜோ இசி ஏக ஜனம் மே அப்னே ரத் கோ ஷரீர கோ ரிஜுவினேட் கர் லேதா ஹே.
இதே ஜென்மத்தில் தனது ரதத்தை ஷரீரத்தை மாற்றி அமைத்துக் கொள்கிறார், அவரே பாக்கியசாலி ரதம் ஆவார்.
சபசே பஹலே மனுஷ்ய சக்தி கி ஜப் ஸ்தாபனா ஹோதி ஹே தோ பஹலே பஹலே அப்னே ஷரீர கோ ஜோ கன்வர்ட் கர்தா ஹே வோஹி பாக்கியசாலி ரத் ஹே.
மனித சிருஷ்டி எப்போது உருவாகிறதோ, தொடக்கமாகிறதோ, அப்போது முதன் முதலில் தனது சரீரத்தை மாற்றி அமைக்கக்கூடியவரே பாக்யசாலி ரதம் ஆவார். பகீரதன் மூலமாக கங்கை வந்தது என கூறப்படுகிறது. இப்போது கங்கை நீரின் மூலமாக எவராவது பதித்திலிருந்து பாவனம் ஆவார்களா என்ன? ஞான கங்கை வெளிப்பட்டது என்பதாகும், ஜடைமுடியிலிருந்து நீர் கங்கை வெளிப்பட்டது என்ற விஷயம் அல்ல. ஜடாமுடி என்பது தலையிலிருந்து வருகிறது, தலையில் புத்தி அடங்கியுள்ளது. புத்தியிலிருந்துதான் ஞான கங்கை என்பது வெளிப்படுகிறது. எனவே சித்திரம் உருவாக்குபவர்கள் அந்த சித்திரங்களை உருவாக்கிவிட்டனர். சங்கரனுடைய ஜடாமுடியிலிருந்து ஞான கங்கை வெளிப்பட்டது என்று. கங்கையின் சித்திரத்தை உருவாக்குகிறார்கள், அதுவும் கன்யாவின் சித்திரத்தை உருவாக்குகிறார்கள். ஏன் கன்னிகையின் சித்திரத்தை உருவாக்குகின்றனர்? ஏனெனில் கன்யா பவித்ர புத்தி உடையவராகிறார், பவித்ர புத்தியில் உள்ளது உள்ளபடி ஞானம் பதிகிறது. எவருக்கு அபவித்ர புத்தி இருக்குமோ அவர்கள் ஞானத்தை உடைத்து வளைத்து தனக்கு ஏற்றார் போல் கூறுகின்றனர். ஸ்ரீமத்தில் அசுர வழியை கலந்து விடுகின்றனர். இப்போது நீர் கங்கை வெளிவருவது என்பதல்ல. பகவான் தந்தை வந்து ஷரீரத்தில் பிரவேசிக்கிறார். எனில் ஞான கங்கை தான் வெளிவரும் அல்லவா? முதலில் நாமும் புரிந்து கொள்ளவில்லை. பாக்யசாலி ரதம் என்பது இந்த பிரம்மாவுக்கே பாடப்பட்டுள்ளது. இவரில் பரம்பிதா பரமாத்மா வருகிறார். மனிதர்கள் குழம்பி விடுகின்றனர். பிரம்மாவில் எப்படி வருவார் என? நீங்கள் இந்த மனிதரை பிரம்மா என்கிறீர்கள். எனவே மனிதர்கள் குழப்பமடைகின்றனர். பிரம்மாவோ பகவான் சூக்ஷ்ம வதனத்தில் இருக்கக்கூடியவர். நீங்களோ மனிதனை பிரம்மாவாக்கி வைத்துள்ளீர்களா என்ன? அரே, சூக்ஷ்ம வதனம் என்பது மேலே ஒன்றும் இல்லை, சொர்க்கம் என்பது மேலே இல்லை. நரகம் என்பது பாதாளத்தில் இல்லை, இதே சிருஷ்டியில் தான் சொர்க்கம் நரகம் அனைத்தும் உள்ளது. இந்த சிருஷ்டியிலேதான் மனிதர்களுடைய சூட்சும் மனன சிந்தனை மந்தன நிலை என்பது ஏற்படுகிறது. மனன சிந்தனை மந்தனத்தின் சூக்ஷ்ம நிலை உருவாகிறது எனில் அவர்களே ஃபரிஸ்தா எனப்படுகிறது. உலக நன்மையின் சிந்தனையில் இருப்பவர்களுக்கு உடலின் சொந்தங்களோடு எந்த சொந்தமும் இருப்பதில்லை. முழு உலகமுமே அவர்களின் குடும்பமாகிவிடுகிறது. மனிதர்கள் கூறிவிடுகிறார்கள், இவர்கள் மனிதனை பிரம்மாவாக்கி வைத்துள்ளனர் என்று.
பிரம்மா விஷ்ணு சங்கர் யகாங் கஹாதே
ஆயி. இது இவர்களின் கற்பனையாகும். பிரம்மா விஷ்ணு சங்கர் இங்கு எங்கு வந்து விட்டனர் என்கின்றனர். அரே, பிரம்மா விஷ்ணு சங்கர் இங்கு வரவில்லை எனில் அவர்களின் சித்திரங்கள் எங்கிருந்து வந்து
விட்டன?
அவர்களின் உருவச்சிலைகள் இங்கு எப்படி உருவாகிவிட்டது? ஜவஹர்லால் நேரு, சிவாஜி, காந்திஜி இவர்களின் மூர்த்திகள், உருவச்சிலைகள் உருவாகியுள்ளன எனில் அவர்கள் கண்டிப்பாக இங்கு வந்திருந்தார்கள் அல்லவா? தேவதைகளின் கோவில்கள் உருவாக்கப்படுகின்றன, சிலைகள் உருவாக்கப்படுகின்றன, சித்திரங்கள் உருவாக்கப்படுகின்றன. அந்த சித்திரங்களில் கவிஞர்களும் ஓவியர்களும் தனது பல விதமான பாவனைகளை நிறைத்துள்ளனர். அந்த சித்திரத்தின் மூலம் சரித்திரம் வெளிப்படுகிறது. அந்த சித்திரங்களுக்கு அர்த்தம், பொருள் உள்ளது. அவர்கள் அவசியம் இந்த உலகத்தில் வந்திருந்திருப்பர். சங்கர் இங்கு எங்கிருந்து வருவார் என்கிறார்கள். அரே, பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் பிராமணர்கள் ஜென்மம் எடுத்தனர் எனில் அவசியம் இங்குதான் இருப்பார் அல்லவா? பிராமணரிலிருந்து தேவதை ஆகின்றனர். அவசியம் பிரம்மா விஷ்ணு சங்கர் முதலில் பிரம்மாவினுடைய குழந்தை பிராமணன் ஆகியிருப்பார். எப்போது பிராமணர்கள் முழுமையடைகின்றனரோ அந்த பிராமணர்களே தேவதைகள் எனப்படுகின்றனர். நமது பாரத நாட்டில் பிராமணர்களுக்கு பூஜை செய்யப்படுகிறது. மிகவும் மதிப்பளிக்கப்படுகிறது. அப்படியானால் அவசியம் சம்பூர்ணமான முழுமையடைந்த பிராமணர்களுக்கு மதிப்பளிக்கப்படும். எதுவெல்லாம் நடந்து முடிந்ததோ அது மறுபடியும் நடக்கும். முஸ்லிம்கள் எப்படி வந்தார்கள், என்னென்ன நடந்தது, இவை அனைத்தும் மறுபடியும் நடக்கும். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகு இது போலவே பிற தர்மங்கள் வந்து கொண்டே இருக்கும். முழு உலகின் ஹிஸ்டரி, வரலாறு என்பது இது போலவே மறுபடியும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் முழு சிருஷ்டியினுடைய நாடகத்தை பற்றி, அதன் ரகசியத்தை பற்றி தெரிந்துள்ளீர்கள். முழு வேறு எவரும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. கூறிவிடுகிறார்கள், டிராமாவினுடைய, அதாவது நாடகத்தினுடைய ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள், ஆயிரக்கணக்கான வருடங்கள் என்கின்றனர். அதன் பிறகு கூறுகிறார்கள், பிரளயம் ஏற்பட்டு விடுகிறது. பிரளயம் ஒருபோதும் நடப்பதில்லை. பிரளயம் என்பதன் பொருள் அனைத்தும் முடிந்துவிடும், அழிந்துவிடும். அனைத்தும் அழிந்துவிட்டால் பிறகு புதிய சிருஷ்டி எங்கிருந்து வரும்? உலகில் ஒருபோதும் விதை அழிவதில்லை. மனித சிருஷ்டியில் 900,000 விதை ரூபாத்மாக்கள் உள்ளனர். அவை 900,000 உலகின் 84 ஜென்மங்களில் இந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடியவர்கள். அந்த விதை ரூப ஆத்மாக்கள் வானத்தில் நட்சத்திரங்களை போன்று அழிவு காலத்தில் இந்த முழு உலகத்திற்கு முன்னால் மின்னக்கூடியவர்கள், பிரகாசிக்கக்கூடியவர்கள்.
लाइट मारेंगी, सारी दुनिया सब धर्म वाले चकित रह जाएंगे।
ஞான பிரகாசம் பிரகாசிப்பார்கள், அனைத்து உலகமும் அனைத்து தர்மத்தினரும் ஆச்சரியம் அடைவார்கள். எனவே ஒருபோதும் பிரளயம் ஏற்படுவதில்லை. முழு சிருஷ்டியும் ஒருபோதும் மூழ்குவதில்லை. இப்போது கிருஷ்ணர் வருவார் என்றாலும் சத்தியுகத்தில் வருவார். அவரை பிறகு துவாபரத்தில் ஏன் காட்டிவிட்டார்கள்? கிருஷ்ணர் 16 கலைகள் நிறைந்தவர் ஆவார். சத்தியுகத்தில் 16 கலை நிறைந்த யுகம் எனப்படுகிறது. த்ரேதா யுகத்தில் 2 கலைகள் குறைந்து
விடுகின்றன.
14 கலைகள் நிறைந்த யுகமாகும். சாஸ்திரங்களில் துவாபர யுகத்தில் 8 கலைகள் உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. கலியுகத்தை கலைகளற்ற யுகம் எனப்படுகிறது. இப்படி இருக்கும்போது துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் எங்கிருந்து வந்துவிட்டார்? சாஸ்திரத்தில் இவ்வாறு மனிதர்கள் குழப்பிவிட்டனர். ஒருவேளை துவாபர யுகத்தின் இறுதியில் கிருஷ்ணர் பகவான் ரூபத்தில் வந்திருந்தால் பாவம் நிறைந்த கலியுகத்தை ஸ்தாபனை செய்வாரா என்ன? பகவான் வந்து பாவம் நிறைந்த கலியுக உலகை ஸ்தாபனை செய்துவிட்டு சென்றார் என்றால் பகவான் வந்தும் பயன் என்ன? பகவான் வருவது பாவம் நிறைந்த கலியுகத்தை அழித்து புது சத்தியமான சத்துவ பிரதான சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. அசுர சிருஷ்டி அழிந்து விடுகிறது. எனவே பிரளயம் ஒருபோதும் ஏற்படுவதில்லை. பதித்த பாவனரே வா என்று கூப்பிடுகிறார்கள், பாடுகிறார்கள். அப்படியானால் அவசியம் பதித்த உலகில் வந்து பதித்தர்களை பாவனமாக்குவார் அல்லவா? இப்படியெல்லாம் சத்தியுகத்திலும் வருகிறார், த்ரேதா யுகத்தில் ராமராகி வருகிறார், துவாபர யுகத்தில் மகாத்மா புத்தராகி வருகிறார்.
ஒவ்வொரு யுகத்திலும் பரமாத்மா வருகிறார்.
ஆனால் உலகம் கீழே விழுந்து கொண்டே போகிறது. மனிதர்களின் கலைகள் குறைந்து கொண்டே போகிறது. பகவான் எப்போது வருகிறாரோ கலைகள் தாழ்ந்துள்ள மனிதர்களை உயரும் கலைக்கு உயர்த்துகிறார். உலகம் 16 கலைகள் நிறைந்த சம்பூர்ணமான உலகமாகிவிடுகிறது. புதிய சத்தியோக உலகில் அனைத்து மனித ஆத்மாக்களும் அனைத்து குணங்களும் நிறைந்த 16 கலைகள் முழுமையடைந்த முழுமையான அஹிம்சாவதியான மரியாதை புருஷோத்தமர் ஆகின்றனர். நான் ஞானக்கடலாக உள்ளேன். ஞானக்கடல் தான் இந்த முழு உலக சிருஷ்டியின் ஆதி மத்திய அந்திம தொடக்கம் இடை இறுதியின் ரகசியத்தை புரிய வைக்க முடியும். பழைய உலகை புதிதாக எப்படி மாற்றுகிறேன் இதையும் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய
வைக்கிறேன்.
அது எல்லைக்குட்பட்ட வீட்டை பற்றிய விஷயம், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட வீடாகும். தந்தைக்கு குழந்தைகளின் மீது அன்பு இருக்கிறது, எனவே தானே பக்தி மார்க்கத்திலும் இவ்வளவு உதவி செய்கிறார். மனிதர்கள் இவ்வளவு உதவி செய்யவே முடியாது.
பாஸ்
மனிதர்கள் கூறுகிறார்கள், ஈஸ்வரர் சுகமான ஜென்மத்தை கொடுத்தார். எவரிடமாவது பணம் நிறைந்திருந்தால் கூறுகின்றனர், சுகமான ஜென்மத்தை கொடுத்தார் என்று. அப்படி இருக்கும்போது மறுபடி ஈஸ்வரர் எடுத்துக்கொண்டார் என்றால் துக்கம் ஏன் அடைகின்றனர்? ஈஸ்வரர் தான் கொடுத்தார், ஈஸ்வரரே திருப்பை எடுத்துக்கொண்டார் எனில் துக்கமடைய கூடாதல்லவா? இப்போது தந்தை கூறுகிறார், வேறு எவரின் பேச்சையும் கேட்காதே, ஒரு தந்தையை தவிர வேறு எவரின் பேச்சையும் கேட்காதே. நான் தந்தை, டீச்சர், குரு என்ற மூன்று ரூபத்திலும் பங்காற்றி காட்டுகிறேன். நான் தந்தைக்கு தந்தையாகவும் உள்ளேன், ஆசிரியருக்கு ஆசிரியராக, சுப்ரீம் சோல் உயர்ந்த சுப்ரீம் டீச்சராகி படிப்பு படிப்பிக்கிறேன் அனைத்து உலகத்திற்கும். மேலும் குருவுக்கெல்லாம் குருவாகவும் இருக்கிறேன். சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் ஒருவர் தான், மற்றவர்கள் அனைவரும் துர்கதி கொடுக்கக்கூடியவர்கள். குருடர்களுக்கு ஊன்றுகோலானவர் பிரபு ஒருவர் தான், பதிதர்களை பாவனமாக்கக்கூடிய பிரபு ஒருவர் தான். தந்தை கூறுகிறார், நான் சாதுக்களையும் முன்னேற்றுவதற்காக
வந்திருக்கிறேன்.
கீதையிலும் மனிதர்களால் எழுதப்பட்டுள்ளது, அந்த சாதுக்களையும் வந்து நான் காப்பாற்றுகிறேன், ரட்சை செய்கிறேன். அந்த சாதுக்கள் சொற்பொழிவாற்றுகின்றனர், உலகிற்கு வழி கூறுகின்றனர். ஆனால் எப்போது அவர்களின் மீது அசுரர்களின் தாக்குதல் ஏற்படுகிறதோ அப்போது அவர்களால் தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள முடிவதில்லை. அவர்களை காக்க பகவானுக்கு வரவேண்டியதாகிறது. நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார் குமாரிகள் ஆவீர்கள். பிரம்மாவின் குழந்தைகள் எப்படி குழந்தைகள் ஆவினீர்கள்? இந்த சிருஷ்டியில் பிரம்மா எங்கிருந்து வந்தார்? பிரம்மா மேலிருந்து வருவதில்லை, இந்த பழைய உலகில் உள்ள பதித்த மனித ஆத்மாக்களிலிருந்து ஒருவராவார், விசேஷ பங்காற்றும் ஆத்மா ஆவார். அவரை கிருஷ்ணர் ஆத்மா என்றாலும் சரி, பிரம்மா ஆத்மா என்றாலும் சரி, ஹீரோயின் பங்கு வகிப்பவர் என்றாலும் சரி, எந்த மனித சரீரத்தில் பரமாத்ம தந்தை வருகிறாரோ உலகில் முதன் முதலில் பிரத்யக்ஷமாகிறாரோ அவருக்கு பிரம்மா என பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரம் என்றால் பெரிய, மா என்றால் தாய். முழு மனித சிருஷ்டியிலும் பெரியதிலும் பெரிய தாய் ஆவார். எந்த பிரம்மா குமார் குமாரிகள் அந்த பிரம்மாவின் பாலனையை அடைந்தனரோ அவர்களில் எவருமே கூற முடியாது பாபா எங்களுக்கு அன்பு காட்டவில்லை என்று. திருஷ்டியின் மூலியமாகவும் அன்பு கொடுத்தார், கண்ணால் ஒருபோதும் கோபமாக பார்க்கவும் இல்லை. பேச்சின் மூலியமாகவும் அன்பை கொடுத்தார், காரியத்தின் மூலியமாகவும் அன்பை கொடுத்தார்.
மனசே
மனம் உடல் பொருளால் எல்லா விதத்திலும் பிராமணர்களுக்கு சுகத்தையே கொடுத்தார். ஒருபோதும் எந்த குழந்தையுமே தாய் எங்களுக்கு துக்கத்தை தந்தார் என அனுபவம் செய்யவில்லை. எனவே அந்த சுப்ரீம் தந்தை மிக பெரியதிலும் பெரிய தாயாகி வருகிறார். அவருக்கு செயலின் ஆதாரத்தில் பிரம்மா என்ற பெயர் ஏற்படுகிறது. நாம் அனைவரும் அந்த பிரம்மாவின் குழந்தைகள் ஆகிறோம். சாஸ்திரத்தில் எழுதப்பட்டுள்ளது, பிரம்மாவின் வாயிலிருந்து பிராமணர்கள் வெளிவந்தனர்.
பிரம்மாவின் வாயில் இயந்திரம் ஏதாவது வைக்கப்பட்டிருந்ததா என்ன?
ஆ என்றதும் வாய் திறந்ததும் பிராமணர்கள் அதிலிருந்து வெளிவந்தார்கள் என்று கூற. இது வாயிலிருந்து வெளிப்படும் இனிமையான வாணி, அதாவது சொல் வெளிப்படுகிறது. கிருஷ்ணரின் இறுதி பிறவியில் பரமாத்மா தந்தை அவரில் பிரவேசித்து பிரம்மா என பெயரிடுகிறார். அந்த இனிய சொல்லிற்கு புல்லாங்குழல் என்று பெயரிட்டு விட்டனர். முரளி என்று பெயர் வைத்து விட்டனர். அது இனிய ஓசையை கொடுக்கிறது. இனிய ஓசைக்கு புல்லாங்குழல் என்ற பெயர். மற்றபடி இவ்வளவு இனிய ஓசையை கொடுக்கக்கூடிய வேற எந்த வாத்தியமும் கிடையாது. மற்றபடி இரண்டு விதமான பிராமணர்கள் பிறக்கின்றனர். ஒரு வகை குரு வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை போன்று புருஷார்த்தம் செய்யக்கூடிய பிராமணர்கள் ஜென்மம் எடுக்கின்றனர். ஆனால் அவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. இன்னொரு வகை பிராமணர்கள் ஜென்மம் எடுக்கின்றனர். அவர்கள் ராவணன், கும்பகர்ணன், மேகநாதனின் வரிசையில் வருகிறார்கள். அவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அந்த அதிக எண்ணிக்கையில் இருக்கும் அசுர பிராமணர்கள் முழு உலகையும் துன்புறுத்துகிறார்கள்.
முழு பிராமண சிருஷ்டியையும் நஷ்டப்படுத்தி விடுகிறார்கள்.
அப்போது பரமாத்ம தந்தைக்கு பிரம்மாவின் ரூபத்தை விடுத்து சங்கரின் பெயர் ரூபத்தில் உலகில் பிரத்யட்சம் ஆக வேண்டியதாகிறது. சங்கரின் கோவிலில், சிவசங்கர் போலேநாதரின் கோவிலில் புல்லாங்குழல் ஓசை இசை என்பது கேட்க முடிவதில்லை. எது வாசிக்கப்படுகிறது? முரசு ஒலிக்கப்படுகிறது. எப்படி மேகங்கள் இடித்தால் பயங்கர ஓசை கேட்கிறதோ, பலமான சத்தம் ஏற்படுகிறதோ, அதை போல உடுக்கையின் ஒலிக்கும் ஓசை ஒலிப்பின் பயம் முழு உலகத்தையும் விழிக்க வைக்கிறது. கூறப்படுகிறது கும்பகர்ணன் தூங்கிக் கொண்டேதான் இருப்பான். அவனை விழிக்க வைப்பதற்காக முரசு ஒலிக்கப்பட்டது. கும்பகர்ணன் என்பவன் தனிப்பட்ட ஒரு மனிதன் அல்ல. இந்த அசுர உலகில் மனித ஆத்மாக்களாகிய நாம் தான் விதேசிகளின், அதாவது வேற்று நாட்டினரின் பிரபாவத்தில் வந்து தனது ஆன்மீகத்தன்மையை பற்றி மறந்துவிட்டோம்.
கும்பகர்ண பத்தியாதி.
அஞ்ஞான இருளில் தூங்கிக் கொண்டுள்ளோம், நாம் தான் கும்பகர்ணன் ஆகிவிடுகிறோம். பரமாத்ம தந்தை வந்து கும்பகர்ணர்களாகிய நம்மை எழுப்புகிறார். அவர் முரசின் ஓசை மூலமாக தூங்கிக் கொண்டு இருப்பவர்களை எழுப்புகிறார். நாம் அனைவரும் பிரம்மா குமார் குமாரிகள் ஆவோம். சத்தியுகத்தில் பவித்திரமான குடும்ப வாழ்க்கை முறை இருந்தது. இப்போது அபவித்திரமான குடும்ப வாழ்க்கை முறை உள்ளது. பவித்ர குடும்ப வாழ்க்கை முறை அபவித்ர குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன? பவித்ரம் என்று பிரம்மச்சரியத்திற்கு கூறப்படுகிறது. சத்தியுகத்தில் குழந்தைகள் பிறந்தன, அதற்காக ஆண்மையில் பெண்மையிலே எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறது. ஆண்மையில் ஒருபோதும் காம இந்திரியத்தால் சம்பந்தம் வைப்பது கிடையாது. ஆண்மையில் எப்போது நடனம் அடைகிறதோ அப்போது அதன் கண்ணில் இருந்து வெளிவரும் வெள்ளை நீர்த்துளியை பெண்மையில் உட்கொள்கிறது. கண்களை முத்தமிடுகிறது, அதன் மூலமாகவே குழந்தை அதாவது முட்டை உருவாகிறது. அந்த மயில் நமது தேசிய பறவை என ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அதற்கு காரணம் இதுவே ஆகும். கிருஷ்ணரின் நெற்றியில் தலையில் மயிலிறகு என்பது காட்டப்படுகிறது. அவசியம் கிருஷ்ணர் அப்படிப்பட்ட பவித்திரத்தை தாரணை செய்திருப்பார். கூறப்படுகிறது கிருஷ்ணருக்கு 16,108 ராணிகள் இருந்தனர் என. அவருக்கு ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் குழந்தைகள் பிறந்தனர் என்றும் கூறுகின்றனர். இது ஸ்தூல ரத்தத்தின் மூலம் ஜென்மம் எடுத்தனர் என்ற விஷயம் அல்ல. ஞான குழந்தைகள் அவர் பிராமண பிராமணிகள் நிறைய எண்ணிக்கையில் ஜென்மம் எடுத்தனர். இந்த பிராமண பிராமணிகள் ராஜயோகத்தின் மூலமாக தனது சக்தியை பூர்வத்துக்கு மத்தியில் நெற்றியில் கொண்டு வர பயிற்சி செய்கின்றனர். இதற்காக மனித குருமார்கள் குண்டலினி சக்தி என்கின்றனர். அந்த சக்தியானது இப்போது கீழே போகக்கூடிய சுபாவம் பழக்கமுடையதாகிவிட்டது. அதன் மூலமாக குழந்தை ஜென்மம் எடுக்கிறது. பரமாத்ம தந்தை வந்து அந்த சக்தியை மேலே எழுப்புகிறார். நெற்றியில் அந்த சக்தி எப்போது போகிறதோ அப்போது கண்களில் தேவதைகளை போன்ற பிரகாசம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த கண்களின் மூலமாகவே சத்தியுகத்தில் குழந்தைகளின் ஜென்மம் என்பது ஏற்படுகிறது. அங்கு நிறைய குழந்தைகள் ஜென்மம் எடுப்பதில்லை. முழு வாழ்க்கையில் 2 குழந்தைகள் மட்டுமே பிறப்பெடுக்கின்றனர். ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அது சிரேஷ்ட இந்திரியத்தின் பிறப்பாகும். சிரேஷ்ட இந்திரியங்கள் என்று கண், காது, மூக்கு, வாய் இதை சொல்லப்படுகிறது. அங்கு சத்தியுகத்தில் முகத்தின் மீது அன்பு இருக்கும். அங்கு இந்த விகாரம் மலம் மூத்திரத்துக்கு சமமான சீச்சி அன்பு என்பது இருக்காது. மலம் மூத்திரத்துக்கு சமமான சீச்சி குழந்தைகள் அங்கு ஜென்ம எடுக்க மாட்டார்கள். சத்யுக ராமகிருஷ்ணர் உலகில் பவித்ர பிரவர்த்தி மார்க்கம் என்பது இருக்கிறது. ஆனால் இப்போது இந்த உலகில் இருக்கிறது அபவித்திரமான குடும்ப வாழ்க்கை என்பது. குழந்தை பிறக்கும் போதும் தாய்க்கு துக்கத்தை கொடுக்கிறது, இடை சமயத்திலும் துக்கத்தை கொடுக்கிறது, இறுதி சமயத்திலும் துக்கத்தை கொடுக்கிறது. இன்றைய குழந்தைகள் தேள் பூச்சியை போன்ற ஜென்மம் எடுக்கின்றனர். அவர்கள் குழந்தைகள் அல்ல, அசுரர்கள் ஜென்மம் எடுத்துக் கொண்டுள்ளனர். இப்போது பரமாத்ம தந்தை வந்து நமக்கு இப்படிப்பட்ட ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இந்த ராஜயோக முறையின் மூலமாக நமக்கு 150-200 வருட ஆயுள் என்பது ஏற்படுகிறது. நமது சக்தி கீழே போகாது. நமது சக்தி எப்படி இருக்கும், அதன் மூலமாக சிருஷ்டி பாவனமாகும், தூய்மையாகும். இயற்கையின் 5 தத்துவங்கள் சத்துவ பிரதானம் ஆகிவிடும். இந்த சரீரமும் சத்துவ பிரதானம் ஆகிவிடும். பொன் உடலாக ஆகிவிடும். ஆனால் இப்போது பவித்ர பிரவர்த்தி மார்க்கம் மாறி அபவித்ர பிரவர்த்தி மார்க்கம் ஆகிவிட்டது. சில நொடிக்கான சுகம் என்பது ஆகிவிட்டது. சத்தியுகத்தில் தேவதைகளின் சுகம் என்பது நொடிக்கானதாக இருக்காது. தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் அவர்களுக்கு சுகம்தான் அனுபவமாகும். இப்போது விகார பிரவர்த்தி மார்க்கம் எனப்படுகிறது. சத்தியுகத்தில் நிர்விகார பிரவர்த்தி மார்க்கம் என்பது இருக்கும். மனிதர்கள் இப்போது மிகவும் துக்கமடைந்துள்ளனர். சத்தியுகத்தில் மகான் சுகம் உள்ளவர் ஆகிவிடுவர். ஏன் ஆகிவிடுவார்கள்? ஏனெனில் செய்யக்கூடிய காரியம் கர்மமே மாறிவிடும். இப்போது கீழான இந்திரியங்கள் பிரஷ்ட இந்திரியங்கள் மூலமாக குழந்தை பிறக்கிறது. சத்தியுகத்தில் சிரேஷ்ட இந்திரியங்களின் மூலம் குழந்தைகள் பிறப்பார்கள். உலகமே மாறிவிடும். இப்போது இந்த உலகத்தில் எவ்வளவு துக்கம் நிறைந்து அலறுகின்றனர் கேட்கவே வேண்டியதில்லை. அடித்துக்கொண்டு அழுகிறார்கள், கதறுகிறார்கள். துக்கமே துக்கம்தான் உள்ளது. இப்போது அநேக தர்மங்கள் உள்ளன. அநேக தர்மங்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு உள்ளனர். சத்தியுக த்ரேதா யுகத்தில் ஒரே ஒரு தர்மம் மட்டுமே இருக்கும். ஒரே ராஜ்யம், ஒரே குலம், ஒரே பாஷை தான் இருக்கும். அங்கு தங்களுக்குள் அசாந்தி ஏற்படுமா என்ற பேச்சுக்கே இடமில்லை. அனைவரும் சாந்தியாக சுகமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சுகம் சாந்தி நிறைந்த உலகத்தை உருவாக்கக்கூடிய தந்தை ஒரே ஒரு தந்தை தான் புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். அவர் இப்போது வந்துள்ளார். கீதையில் கிருஷ்ண பகவான் கூறினார் என்று எழுதிவிட்டனர். வாஸ்தவத்தில் கிருஷ்ணர் பகவான் கிடையாது, கிருஷ்ணர் தேவதை ஆவார். ராமர் கிருஷ்ணர் என்பது தேவதைகள் பெயர். தேவதைகளே சுகத்தை அடைகின்றனர், துக்கமாகவும் இருக்கின்றனர். மேலே உயரும் போது சுகமான தேவதைகளாகின்றனர். அநேக ஜென்மங்கள் எடுத்து கீழே இறங்கும் போது துக்கமான மனிதர்களாகிவிடுகின்றனர். மனிதனிலிருந்து கீழே விழுந்து விடும் போது ராட்சசனாகின்றனர், மற்றவர்களுக்கு துக்கத்தை கொடுப்பவர் ஆகின்றனர். பரமாத்ம தந்தை சுப்ரீம் சோல் தேவதையாவதும் அல்ல, அசுரனாவதும் அல்ல. அவர் சுகம் துக்கத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். ஒரே ஒரு தவறு மட்டுமே நிகழ்ந்துவிட்டது. கீதையில் கிருஷ்ணரின் பெயரை எழுதிவிட்டனர். கிருஷ்ணர் கீதையை கூறினார் என்று, ஆனால் கீதையின் ஞானத்தை கிருஷ்ணர் கொடுக்கவில்லை, பரம்பிதா பரமாத்ம தந்தை கொடுக்கிறார். தவறுதலாக இப்படி தவறாக புரிந்து கொள்கின்றனர். ஏனெனில் பரமாத்ம தந்தை கிருஷ்ணரின் சரீரத்தில் பிரவேசிக்கிறார். அசுர பிரம்மா குமார் குமாரிகளுக்கு ஷரீரதாரி பிரம்மாவின் மீது ஈடுபாடு ஏற்பட்டு விடுகிறது. அந்த பிரம்மாவையே கிருஷ்ண பகவான் என புரிந்து கொள்கின்றனர் அவர்கள். பிரம்மாவின் ஆத்மா கிருஷ்ணரின் ஆத்மா தான், ஆனால் பகவான் அல்ல. இன்றிலிருந்து 60-62 ஆண்டுகளுக்கு முன்பு 1936 சிந்து ஹைதராபாத்தை சேர்ந்தவர் சிந்தி பிராமணர் தாதா லேக்ராஜ் பிரம்மா ஆவார். கல்கத்தாவில் அவரின் வைர வியாபார கடை இருந்தது. அந்த பிரம்மாவின் உடலில், தாதா லேக்ராஜின் உடலில், கிருஷ்ணரின் ஆத்மாவின் உடலில் பரமாத்ம தந்தை வந்து இந்த கீதை ஞானத்தை கூறினார். அந்த பிரம்மாவின் வாயின் மூலம் வேதவாணி உச்சரிக்கப்பட்டது. வேதவாணி செம்மைப்படுத்தப்படுவது என்பது பிறகு செய்யப்படுகிறது. அப்போது அந்த முரளியினுடைய இனிமையான ஓசையினுடைய ஆழ்ந்த அர்த்தம் வெளிப்படுகிறது. ஆழத்திலும் ஆழமான ஞானத்தை அந்த முக்கண்ணரின் மூலமாக பரமாத்ம தந்தை வந்து கூறுகிறார். முக்கண்ணர் என சங்கருக்கு கூறப்படுகிறது. சிவசங்கர் போலேநாதர் எனப்படுகிறது. சிவசங்கரை இணைத்து ஒன்றாக காட்டப்படுகிறது. சிவன் மற்றும் பிரம்மாவை இணைத்து ஏன் ஒன்றாக்கவில்லை? சிவன் விஷ்ணுவை ஒன்றாக ஏன் காட்டப்படவில்லை? ஏனெனில் பகவான் தந்தை சங்கரின் உடலிலேயே வந்து பகவான் ரூபத்தில் பிரத்யட்சமாகிறார். எனவே ராமரை தந்தை எனப்படுகிறது. ராமரின் ஆத்மாவே சங்கரின் பங்கை வகிக்கிறது. இப்போது சங்கம் யுகம் என்று கூறப்படும் சமயமே நடந்து கொண்டுள்ளது. எதன் எதன் சங்கமும், அதாவது இணைவு சமயம், கலியுகம் மற்றும் சத்யுகத்தின் இணைவு. கிருஷ்ணர் பகவான் கூறினார் என்பது தவறான விஷயம் எழுதப்பட்டுள்ளது. இந்த ஒரு தவறினால் சாகார கிருஷ்ணரை பகவான் என புரிந்து கொண்டனர். சாகாரே கீதையின் பகவான் ஆக முடியாது. அந்த நிராகார பரம்பிரம்ம பரமேஸ்வரர் தான் சங்கரின் நிராகாரி நிலையின் மூலம் உலகில் பகவான் ஆகி பிரத்யக்ஷமாகிறார்.
பரம்பிதா பரமாத்மா நிராகார
நிராகாரி ஆவார். அவரனுடைய பெயரே சிவசங்கர் போலேநாத் ஆகும். ஆத்மாவின் பெயர் ஒன்றுதான் இருக்கிறது. வேறு ஏற்படுவதில்லை. ஆத்மா எப்போது சரீரத்தை மாற்றுகிறதோ, வேறு சரீரத்தை எடுக்கிறதோ, அப்போது பெயரும் மாறிவிடுகிறது. அதுபோலவே சிவனின் ஆத்மா எப்போது கிருஷ்ணர் ஆத்மாவின் சரீரத்தில் பிரவேசிக்கிறாரோ, அப்போது பெயர் பிரம்மா எனப்படுகிறது. பிரம்மாவின் சரீரத்தை விடுத்து ராமராத்மாவின் சரீரத்தில் பிரவேசிக்கும் போது அவரின் பெயர் சங்கர் எனப்படுகிறது. சரீரத்தின் பெயர் தான் மாறுகிறது. ஒரு சரீரத்தை விடுத்து வேறு சரீரத்தை எடுத்தால் பெயர் மாறிவிடுகிறது. பாபாவிற்கு ஒரே ஒரு பெயர் தான், சிவபாபா. அவருக்கு ஷரீர பெயர் கிடைப்பதில்லை. ஆத்மா 84 ஜென்மம் எடுக்கிறது, அதன் ஷரீரத்தினுடைய பெயர் ஏற்படுகிறது. தந்தை கூறுகிறார், எனக்கு ஒரே ஒரு பெயர் தான் உள்ளது, சிவன். அந்த பெயர் ஒருபோதும் மாறுவதில்லை. நான் எந்த கர்மேந்திரியத்தின் மூலியமாக எந்த காரியத்தை செய்தாலும் சரி, நன்மைகரமான மங்களகரமான காரியத்தையே செய்கிறேன். என்ன கூறினாலும் சரி, கல்யாணக்காரி சொல்லே கூறுகிறேன். என்ன எண்ணங்களை நினைக்கிறேனோ அதுவும் நன்மை செய்யக்கூடியதாகவே இருக்கிறது. எனவே எனது பெயரே சிவனாகும். சிவனின் அர்த்தமே கல்யாணக்காரி ஆகும். நான் இவரில் பிரவேசிக்கிறேன் ராமர் கிருஷ்ணரின் 84வது ஜென்மத்தில் பிரவேசிக்கிறேன். ஆனாலும் ஷரீரத்தின் எஜமான ஆத்மாவோ வேறுதானே. பரமாத்ம சிவத்தந்தை பிரவேசிக்கிறார் வேறு ஒருவரின் ஷரீரத்தில். அவருக்கு தனக்கென சரீரம் கிடையாது. எவரில் பிரவேசித்து பிரஜைகளை படைக்கிறேனோ அவருக்கு பிரஜாபிதா என்று பெயர் ஏற்படுகிறது. முழு சிருஷ்டியினுடைய படைப்பு பிரஜாபிதாவின் மூலம் ஏற்பட்டது. கிறித்தவர்களில் அவரை ஆடம் என்கின்றனர். முஸ்லிம்களில் அவரை ஆதம் என்கிறார்கள். பிரஜாபிதா அவசியம் இந்த சிருஷ்டியில் இருந்தாக வேண்டும்.
பிரஜாபிதா
முழு சிருஷ்டியினுடைய பிரஜைகள் இந்த உலகில் இருக்கும் போது பிரஜாபிதாவும் அவசியம் இந்த சிருஷ்டியிலேயே இருப்பார். பாவம் மனிதர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. இந்த ஒரே ஒரு காலேஜ் தான், இதில் அனைவரும் படிக்கிறார்கள். பகவான் தந்தையால் கூறப்பட்ட முரளி அனைத்து இடங்களுக்கும் செல்கிறது. சிலரின் புத்தி சத்துவ பிரதானமாக இருந்தால் அதை பிடித்துக் கொள்கின்றனர். சிலருக்கு சத்துவ பிரதான, சிலருக்கு ரஜோ பிரதான, சிலருக்கு தமோ பிரதான புத்தியாக இருக்கிறது. முற்றிலும் அவர்களுக்கு தாரணை ஏற்படுவதில்லை. ஒரு காதில் கேட்டு மறு காதில் வெளியேற்றி விடுகின்றனர். இப்படிதான் கூறலாம், அவர்களின் முற்பிறவியின் கர்மமே அப்படிதான் இருந்தது என்று. எனவே அவர்களின் புத்தியில் பரமாத்ம தந்தையின் வாணி என்பது தங்குவதில்லை. இதில் தந்தை என்ன செய்ய, அனைவரும் ஒன்று போல ஆக முடியாதல்லவா சமமாக. பரமாத்ம தந்தை வந்து ராஜயோகத்தை படிப்பை படிப்பிக்கிறார். ஒருவேளை அனைவரும் சமமாக ஆகிவிட்டால் அனைவரும் சமமாக லட்சுமி நாராயணர் ஆகிவிடுவார்கள். அனைவரும் விஸ்வத்துக்கு எஜமானர்கள் ஆகிவிடுவார்கள். ஆனால் இப்படி நியமம் கிடையாது. தனது படிப்பினுடைய ஆதாரத்தில், தனது தாரணையினுடைய ஆதாரத்தில் அனைவருக்கும் நம்பர் என்பது ஏற்படுகிறது. இது ஈஸ்வரரின் காலேஜாக இருக்கிறது. ஈஸ்வரிய படிப்பு படிப்பிக்க கூடியவர் ஒரு தந்தைதான். எவருக்கு படிப்பிக்கிறாரோ அவர்கள் தாரணை செய்து டீச்சர் ஆகிவிடுகின்றனர் மற்றவர்களுக்கு படிப்பிப்பதற்காக. ஒவ்வொருவரும் தன்னை பார்க்க வேண்டும், எனது புத்தி சத்துவ பிரதானமா அல்லது தமோ பிரதானமா என்று. நான் மம்மா பாபாவை போன்று பிறருக்கு புரிய வைக்க முடியுமா? ஒருவேளை என்னால் புரிய வைக்க முடியாது, நான் கேட்க மட்டும் செய்கிறேன். கேட்டு தாரணை செய்து பிறருக்கு சொல்ல முடியாது என்றால் அவசியம் எனது புத்தி தமோ பிரதானம் ஆகும். பாபாவிடம் அனைத்து சென்டர்னுடைய செய்தியும் வந்து சேர வேண்டும். எவ்வளவு மாணவர்கள் தினமும் படிப்பு படிக்கக்கூடியவர், எவர் ரெகுலர் ஸ்டூடெண்டோ அவசியம் நன்றாக படிப்பவராக இருப்பார். அவசியம் நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி அடைவார்கள். ஈஸ்வரிய மாணவர்களுக்கு ரெகுலராக இருக்க வேண்டும். தன்னை பார்க்க வேண்டும். நாம் பிராமணனான பிறகு எப்போதிருந்து பவித்திரமாக இருக்கிறோம். தந்தைக்கு அனைத்து போதாமிலும் தெரிய வர வேண்டும். தாய் தந்தை பெரியவர்கள் அல்லவா. குழந்தைகளின் ஒவ்வொரு நடவடிக்கையும் தாய் தந்தைக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஜெகதம்பா தாயும் மகள் ஆவார். பிரம்மாவினுடைய குழந்தை ஜெகதம்பா என்றும் கூறுகின்றனர். மகளாக இருந்தார், ஆனால் முழு உலகின் தாய் என்ற பட்டம் அவருக்கு கிடைத்துவிட்டது. அவசியம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்திருப்பார். இந்த பாபா இந்த உலகத்தின் அனுபவசாலி. டிராமாவில் முக்கிய நடிகர்களை பார்க்கப்படுகிறது. தந்தை வைத்துள்ளார் என்றால் அவசியம் ஏதாவது இருக்கும் அல்லவா? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தில் எவ்வளவு பெயர் இருக்கிறது? ஆதி தேவன் பிரம்மாவிற்கு எவ்வளவு பெயர் உள்ளது? ஆதி தேவன் என்று எவருக்கு சொல்லப்படுகிறது என மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சாஸ்திரத்தில் ஸ்துதி எழுதப்பட்டுள்ளது, நீ ஆதி புருஷன் என்று. ஆனால் இந்த சிருஷ்டியின் ஆதி புருஷர் எவர் என தெரிந்து கொள்ளவில்லை. வாஸ்தவத்தில் சங்கரரை தான் ஆதி புருஷர், ஆதி மனிதர் என்று கூறப்படுகிறது. சங்கரர் பார்வதிக்கு ஆதி தேவன் ஆதி தேவி என்று கூறப்படுகிறது. அவர் புது சிருஷ்டிக்கும் தந்தையாவார், பழைய சிருஷ்டிக்கும் அவரே தந்தையாவார். வாஸ்தவத்தில் ஆதி தேவன் ஆதி தேவி தாய் தந்தையாக இவர்கள் ஆகின்றனர். இவர்கள் ஆகிவிடுகின்றனர். யார்? பிரம்மா சரஸ்வதியே எப்போது வேறு பிராமணர்களில் பிரவேசிக்கின்றனரோ, பவர்ஃபுல் பங்காற்றக்கூடிய பிராமணர்களில், இந்த சிருஷ்டி ரூப நாடக மேடையில் ஹீரோ ஹீரோயின் பங்கு வகிக்கக்கூடியவர்கள், அவர்களில் எப்போது பிரம்மா சரஸ்வதி ஆத்மாக்கள் பிரவேசிக்கின்றனரோ அவர்களின் பெயரே சங்கர் பார்வதி என பிரசித்தமாகிறது. அவர்களே உலகத்திற்கு மாதா பிதா ஆகின்றனர். எனவே கூறப்பட்டுள்ளது, வாஸ்தவத்தில் ஆதி தேவன் ஆதி தேவி மாதா பிதா இவர்களாகிறார்கள். அதாவது பிரம்மா சரஸ்வதி ஆகிறார்கள். இவரின் வாய் மூலம் தாய் ஜென்மம் எடுக்கிறார். தாய் தந்தை மூலம் எந்த குழந்தைகள் ஜென்மம் எடுக்கின்றனரோ அவர்கள் பிராமணன் பிராமணி எனப்படுகின்றனர். இவர் கூறுகிறார், நான் சிவபாபாவின் குழந்தையும் ஆவேன், சிவபாபாவின் மனைவியும் ஆவேன். ஏனெனில் என்னில் பிரவேசமாகி என் மூலம் குழந்தைகளுக்கு ஜென்மம் கொடுக்கிறார். எவ்வளவு ஆழமான விஷயங்களாக இருக்கிறது! சத்துவப்பிரதான புத்தியுடையவர்கள் இந்த விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்வார்கள். அனைவரும் வரிசைப்படிதான். ராயல் பரிவாரத்தை சேர்ந்தவர்கள், பிரஜைகள், இவர்களில் வித்தியாசம் இருக்கும் அல்லவா? இவரின் வாய் மூலம் சரஸ்வதி தாய் ஜென்மம் எடுக்கிறார். தாய் தந்தை மூலம் எந்த குழந்தைகள் ஜென்மம் எடுக்கின்றனரோ அவர்கள் பிராமண பிராமணிகள் எனப்படுகின்றனர். இவர் கூறுகிறார், நான் சிவபாபாவின் குழந்தையாகவும் இருக்கிறேன், சிவபாபாவின் மனைவியாகவும் இருக்கிறேன். ஏனெனில் என்னில் பிரவேசமாகி என் மூலம் குழந்தைகளுக்கு ஜென்மம் கொடுக்கிறார். எவ்வளவு ஆழமான விஷயங்கள் சத்துவ பிரதான புத்தியுடையவர்கள் இந்த விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்வார்கள். அனைவரும் வரிசைப்படிதான் இருப்பார்கள். ராயல் பரிவாரத்தை சேர்ந்தவர்கள், பிரஜை வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், இவர்களில் வித்தியாசம் இருக்கும் அல்லவா? பரமாத்ம தந்தை வந்து ராயல் குடும்பத்தை ஸ்தாபனை செய்கிறார். ராஜயோகத்தை கற்பிக்கிறார். ராஜயோகத்தின் மூலம் அநேக ஜென்மத்துக்கான ராஜ்யம் கிடைக்கிறது. சிலர் ராஜா ஆகின்றனர், சிலர் மகாராஜா ஆகின்றனர், சிலர் பல பிறவிகளில் மகாராணியாக ராணியாக ஆகிவிடுகின்றனர். சிலர் மகாராஜ்குமார் மகாராஜ்குமாரி அல்லது ராஜாராணி ஆகாது, ராஜகுமாரன் ராஜகுமாரியாக மட்டுமே ஆகி இருந்து விடுகின்றனர். அவர்களுக்கு ராஜ்யம் கிடைப்பதில்லை, ராஜகுமாரன் ராஜகுமாரி என்ற பட்டம் மட்டுமே கிடைக்கிறது. சிலர் இவ்வளவு தாழ்ந்த புருஷார்த்தமும் அதாவது பயிற்சியும் செய்கின்றனர், தாச தாசி ஆகிவிடுகின்றனர். ஒவ்வொரு ராஜ குடும்பத்திலும் நூற்றுக்கணக்கான தாசதாசிகள் இருக்கின்றனர். தாசதாசி ஆகக்கூடிய புருஷார்த்தம் செய்யக்கூடாது. சிலர் இப்படியும் உள்ளனர், ராஜாராணியும் ஆவதில்லை, ராஜ பரிவாரத்தில் இருக்கக்கூடிய தாசதாசியும் ஆவதில்லை, பிரஜா வர்க்கத்தில் இருந்து விடுகிறார்கள். பிரஜைகளோ நிறைய இருப்பர். ராஜ பரிவாரம் குடும்பம் என்பது சிறியதாக இருக்கும். இந்த விஷயங்களை சத்துவ பிரதான புத்தியுடையவர்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். தனது புருஷார்த்தத்தின் மூலமாகவே பிரஜையாவும் ஆகின்றனர், தனது புருஷார்த்தத்தின் மூலமாகவே ராஜாவும் ஆகின்றனர். எவர் எப்படி புருஷார்த்தம் செய்கின்றனரோ அவ்வாறே உயர்ந்த பதவியும் அடைகின்றனர் அல்லது தாழ்ந்த பதவியும் அடைகின்றனர். தந்தை கூறுகிறார், நீங்கள் நன்றாக படித்தால் உயர்ந்த பதவி அடைவீர்கள். சொல்லவும் செய்கிறார்கள், நன்றாக படித்தால் உயர்ந்த பதவி அடைவீர்கள். எவர் வாரிசாக கூடியவர்களோ அவர்கள் உள்ளே ராயல் அதாவது ராஜ குடும்பத்திலேயே வருவார்கள். அவர்களுக்கு வாரிசாரர் என்று சொல்லப்படும் வாரிசாரர்கள் அவசியம் ராஜ்ய பதவியை அடையக்கூடியவர் ஆவார். தந்தை கூறுகிறார், இப்போது முழுமையாக புருஷார்த்தம் செய், நான் வந்திருப்பதே ராஜ்யத்தை கொடுப்பதற்காக. ஒருவேளை நீ ராஜ்யத்தை எடுக்க முடியவில்லை என்றால் உனது புருஷார்த்தம் மிகவும் தாழ்ந்ததாகும். எனவே நன்றாக புருஷார்த்தம் செய்ய வேண்டும், நாம் தாய் தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் எஜமானர் பதவியை அடைய வேண்டும். இல்லை என்றால் நாம் சத்திரியராகி விடுவோம், வைஷ்யராகி விடுவோம், சூத்திரனாகி விடுவோம். சூத்திரர்கள் கலியுகத்தில் இருக்கிறார்கள், வைஷ்யர்கள் துவாபர யுகத்தில் உள்ளனர், திரேதாவில்
14 கலைகள் நிறைந்த சத்திரியர்கள் இருக்கிறார்கள். சத்திய யுகத்தில் 16 கலைகள் நிறைந்தவர்களான தேவதைகள் உள்ளனர்.
தேவதைகள் சத்தியுகத்தில் வந்து ஜென்மம் எடுக்கிறார்கள். சத்ரிய தர்மத்தை சேர்ந்தவர்கள் பக்காவானவர்கள், அவர்கள் திரேதாவில் ஜென்மம் எடுப்பார்கள். அவர்கள் திரேதாவில் பரந்தாமத்திலிருந்து இறங்குவார்கள். வைஷ்ய குலத்தில் போகக்கூடியவர்கள், பிற தர்மங்களில் மதம் மாறக்கூடிய ஆத்மாக்கள் துவாபர யுகத்தில் பரந்தாமத்திலிருந்து இறங்குவார்கள். இருப்பதிலேயே தாழ்ந்த காரியத்தை செய்யக்கூடிய அசுரர்கள், சூத்திர குலத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் கலியுக இறுதியில் பரந்தாமத்திலிருந்து வருவர். எனவே கீதையில் எழுதப்பட்டுள்ளது, மூட புத்தி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள்
பரமாத்மா பாப்பையை ஜென்ம ஜென்ம
பரமாத்ம தந்தையை தெரிந்து கொள்ளாதவர்கள், அவர்கள் தாழ்ந்த புத்தியுடையவர்கள் பல பிறவிகளாக தாழ்ந்த யுகத்திலேயே வந்து ஜென்மம் எடுக்கின்றனர். நரகத்தில் உள்ள சரீரத்திலேயே வந்து ஜென்மம் எடுக்கின்றனர். துவாபர கலியுகம் என்பது நரக உலகமே ஆகும். சத்தியுக திரேதா யுகம் ஸ்வர்கமாகும், துவாபர கலியுகம் நரகமாகும். சத்திரியனாகவோ வைசிய சூத்திரனாகவோ ஆகக்கூடாது, தேவதையாக வேண்டும். மாணவர்கள் சுயமே புரிந்து கொள்ள முடியும். அந்த பள்ளிகளில் ஃபெயில் ஆகிவிட்டால் மறுபடியும் படிக்க வேண்டியதாகிறது. மறுபடியும் படிப்பு படித்து பிறகு பாஸ்
ஆகிவிடுகிறார்கள்.
இங்கோ ஒரே ஒரு படிப்பு தான், ஒரே ஒரு பரமாத்ம தந்தை தான் வந்து படிப்புகிறார். மேலும் ஒரே முறைதான் இதனுடைய இறுதி ரிசல்ட் என்பது வெளிப்படுகிறது. யாருக்கு தேவதையாக வேண்டுமோ அவர்கள் தேவதையாகி விடுவர், எவருக்கு சத்திரியராக வேண்டுமோ அவர்கள் சத்திரியராகி விடுவர். மூன்றாம் தர வைசியனாக வேண்டுமெனில் வைசியனாகி விடுவர். சூத்ர குலத்தில் வந்து கலியுகத்தில் ஜென்மம் எடுக்க வேண்டுமெனில் சூத்ர குலத்தில் வந்து விடுவர். எனவே முழுமையாக புருஷார்த்தம் செய்ய வேண்டும். பலரை தனக்கு சமமாக ஆக்குவது என்பது உயர்ந்ததிலும் உயர்ந்த சேவையாகும். சுயம் ஞானத்தை எடுத்துக்கொண்டோம் எனில் பிறருக்கும் ஞானத்தை கூற வேண்டும். துக்கமான மனிதர்களை சதா சுகமானவர்கள் ஆக்க வேண்டும். வேறு எந்த விஷயத்தின் மூலியமாகவும் மனிதர்கள் சுகமடைவதில்லை. இந்த ஒரு ஈஸ்வரிய ஞானம்தான். இதை கேட்டு பிறருக்கு கூறுவதால் மனிதன் துக்கத்திலிருந்து சுகத்தை அடைகிறான். நம்முடைய தொழிலே இதுதான். பிராமணனுடைய தொழிலே ஞானம் கேட்பது மற்றும் சொல்வது ஆகும். ஞான விஷயங்களை ஆழமாக புரிந்து கொண்டு பிறருக்கு ஆழத்தை புரிய வைப்பது. பாபா எப்போதுமே புரிய வைக்கிறார், இப்படியல்ல, சிந்துவில் நிறைய பேர் ஞானத்தை எடுத்தார்கள், தங்களது வீடு வாசலை விட வேண்டியதாயிற்று, எனவே நாம் இந்த ஞானத்தை எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்பதல்ல. தந்தை கூறுகிறார், நான் வருவதே குடும்ப வாழ்க்கை முறையை ஸ்தாபனை செய்வதற்காக.
ஆதா ஹூ
நான் குடும்பத்தை உடைப்பதற்காக வருவதில்லை குடும்பத்தை ஒன்று சேர்க்க வருகிறேன் எனது ஞானத்தை சன்னியாசிகள் புரிந்து கொள்ளவில்லை பீஷ்ம பிதாமகர் துரோணாச்சாரியர் போன்றோர் புரிந்து கொள்ளவில்லை குடும்ப வாழ்க்கையை சேர்ந்த அர்ஜுனனை புரிந்து
கொண்டான்
நான் குடும்ப வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு வந்து படிப்பு படிப்பிக்கிறேன் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் குருக்களின் பேச்சை கேட்டு கேட்டு தன்னை மிகவும் தாழ்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொள்கின்றனர் தன்னை தாழ்ந்த மனிதர்கள் என நினைத்துக் கொள்பவர்களை உயர்ந்த மனிதர்களாக நான் ஆக்குகிறேன் எனவே குடும்ப வாழ்க்கை முறை என்பது அனைத்திலும் சிறந்தது பரமாத்ம தந்தையின் வழிபடி நடக்கக்கூடியவராக இருக்க
வேண்டும்
மற்றபடி வீட்டை விட்டு ஓடி வர வைத்தார் என்பது ஆதியிலும் இல்லை இப்போதும் இல்லை கிருஷ்ணர் 16108 கோப கோபிகைகளை ஓடி வர வைத்தார் என்பதல்ல இவரோ ஞானம் கூறுகிறார் தீவிர ஞானம் புத்தியில் பொதிகிறது இந்த துக்கமான உலகத்தை விடுத்து ஆத்மா பரமாத்ம தந்தையின் பக்கம் வருகிறது இந்த உலகிய ஓடி வர வைப்பது என்ற விஷயமெல்லாம் இல்லை ஓடி வர வைப்பது என்ற விஷயமல்ல மனித ஆத்மா எப்போது ஞானத்தை கேட்கிறதோ பரமாத்ம தந்தையின் பின் ஓடி வருகிறது ஞானத்தை தாரணை செய்ய ஞானத்தை கேட்க அதன் ஆழத்தை புரிந்து கொள்ள ஓடி வரும் காரியத்தை சாஸ்திரத்தில் பாகவதம் என பெயரிட்டுள்ளனர் பாகவத கதைகள் கூறப்படும் போது மிகவும் அன்பாக ஆயிரக்கணக்கில் உட்கார்ந்து கேட்கிறார்கள் ஆனால் கீதை ஞானம் கூறப்பட்டால் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே கேட்கிறார்கள் இது எங்கு நடக்கும் விஷயம் எப்போது பரமாத்ம தந்தை வருகிறாரோ வந்து கீதை ஞானத்தை கூறுகிறாரோ அப்போது மிக குறைந்த ஆத்மாக்களே ஆகர்ஷணம் அடைந்து அந்த கீதை ஞானத்தை கேட்கிறார்கள் ஆனால் அந்த ஞானத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கோப கோபியர்கள் அந்த ஞானத்தின் ஆழத்திற்கு போய் அதன் மர்மத்தை புரிந்து கொண்டு பரமாத்ம தந்தைக்கு பின்னால் ஓடுகிறார்கள் அந்த பாகவதத்தை முழு உலகமும் கேட்கிறது இவை அனைத்தும் டிராமாவில் பதிவாகியுள்ளது பகவான் ஓடி வர வைத்து கெட்ட காரியம் செய்வாரா என்ன இது பொய்யான களங்கமிடப்பட்டுள்ளது தேவதைகள் மற்றும் பகவானின் மீது முதல் நம்பரில் இந்த மம்மா பாபா பதவியடைகிறார்கள் என குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் நீங்களும் மம்மா பாபாவின் சிம்மாசனத்தின் மீது வெற்றியடைகிறீர்கள் என்ன கூறினார் 16 கலைகள் முழுமையடைந்த கிருஷ்ணர் மற்றும் ராதையின் பதவி முதல் பதவி ஆகிறது அவர்கள் சங்கம் யுகத்தில் பிரம்மா மற்றும் சரஸ்வதி என்ற ரூபத்தில் ஜென்மம் எடுக்கிறார்கள். அவர்கள் பிறகு சத்தியுகத்தில் ராதை கிருஷ்ண ரூபத்தில் ஜென்மம் எடுப்பார்கள். அவர்களை காட்டிலும் உயர்ந்த புருஷார்த்தம் குழந்தைகளாகிய நீங்கள்
செய்கிறீர்கள்.
எப்போது உலகம் அழிய போகுமோ, இறுதி சமயம் ஏற்படுமோ, அப்போது மம்மா பாபா உயிரோடு இருப்பதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் உயிரோடு இருந்து இந்த உடலை கஞ்சன் காயா ஆக்குகிறீர்கள், பொன்னான உடலாக ஆக்குகிறீர்கள். எவர் முடிவு செய்து வைத்தாரோ அவரே அனைத்தும் செய்தவர் ஆவார். எனவே கூறப்பட்டுள்ளது, மம்மா பாபா முதல் நம்பரில் பதவியடைகின்றனர் ராதா கிருஷ்ணர் என. நீங்கள் அவர்களின் தாய்
தந்தையாகிறீர்கள்.
நீங்கள் ராதை கிருஷ்ணரை போன்ற சிரேஷ்ட குழந்தைகளுக்கு பிறவி கொடுக்கக்கூடிய தாய் தந்தையாக ஆகிறீர்கள். எனவே மம்மா பாபாவின் சிம்மாசனத்தின் மீதும் நீங்கள் வெற்றியடையக்கூடியவர்கள். நீங்கள் அவர்களை காட்டிலும் உயர்ந்த புருஷார்த்தம் செய்யக்கூடியவர்கள். எவர் முதல் நம்பரில் இருக்கக்கூடியவரோ அவர் சத்தியுகத்தில் பின்னால் வரும் ஜென்மங்களில் கீழே இறங்கிக் கொண்டே போவார். குழந்தைகள் பெரியவர்களாகி சிம்மாசனத்தில் உட்காருவர், மம்மா பாபா பதவியை அடைவர். முதலிலிருந்த ராஜாராணி அதன் பிறகு சிறியவர்களாகிக் கொண்டே இருப்பர், அதாவது சிறிய பதவி அடைவர். எனவே புருஷார்த்தம் செய்து மம்மா பாபாவின் சிம்மாசனத்தின் மீதும் வெற்றியடை வேண்டும். இப்போது வெற்றியடைய கூடாது. சில குழந்தைகள் இப்படியும் உள்ளனர், இப்போதே மம்மா பாபாவின் அந்த சிம்மாசனத்தை அடைய விரும்புகிறார்கள். இப்படி முஸ்லிம்களில் நடந்துள்ளது. எப்படி தந்தை உயிரோடு இருக்கும் போதே மகன் தந்தையை சிறையில் போட்டு விடுகிறான். எந்த தர்மத்தின் வரலாற்றில் இப்படி நடந்தது? முஸ்லிம்களின் வரலாற்றில். அவுரங்கசீப் என்ன செய்தான்? தனது தந்தை ஷாஜகானை சிம்மாசனத்திலிருந்து இறக்கி சிறையில் போட்டுவிட்டு தான் ராஜாவாகி
உட்கார்ந்தான்.
எனவே பாபா கூறுகிறார், குழந்தைகளே, இப்போது மம்மா பாபாவின் சிம்மாசனத்தின் மீது வெற்றியடைய கூடாது, எதிர்காலத்தில் வெற்றியடைய வேண்டும். எப்போது மம்மா பாபா இல்லையோ அப்போது குழந்தைகள் தாய் தந்தையின் சிம்மாசனத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே பாரத நாட்டில் இந்த பண்பாடு தொடர்ந்து வருகிறது. எதுவரை தந்தை இருக்கிறாரோ, தாய் தந்தை உள்ளனரோ, அதுவரை குழந்தை யுவராஜர் என்ற பதவியில் இருக்கிறார்.
Okay.
நல்லது. ஓம் சாந்தி.